புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் சித்த மருத்துவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைய உள்ள நவீன காலத்தில் மருத்துவம் பல வகையாக மாறிடுச்சு. அதாவது பார்த்திங்கன்னா ஆயுர்வேத மருத்துவம், யுனானி மருத்துவம், அக்குபஞ்சர் மருத்துவம் என பல வகை மருத்துவம் இருந்தாலும் முன்னோர்கள் காலத்தில் பயன்பாட்டில் இருந்து வந்த மருத்துவம் வந்து சித்த மருத்துவம் தான். சித்த மருத்துவத்தை பற்றி நம்மளுடன் சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள உள்ளார் திருச்சி ஓய்வு பெற்ற மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் திரு சா காமராஜர் அவர்கள். நலம் தரும் சித்த மருத்துவம் பற்றி சில பல தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள உள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கண்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். ஐயா, உங்களை பத்தின ஒரு சுய அறிமுகம் செஞ்சுக்கங்க.
புதுகை நேயர்களுக்கும் நிலையத்தாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மருத்துவர் எஸ் காமராஜ், மாவட்ட சித்த மருத்துவ அலுவலராக 8 ஆண்டுகள் பணியாற்றி, அதாவது திருச்சி, கரூர், பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் மாவட்ட அதிகாரியாக பணியாற்றி கடந்த ஆண்டு அரசு பணி நிறைவு செய்துள்ளேன். 35 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த மருத்துவ துறையில வந்து அனுபவம் பெற்றிருக்கின்றேன்.
ஐயா, இப்ப மருத்துவத்துறை அப்படின்னு சொல்றப்ப சித்த மருத்துவம், ஆயுர்வேதம், யுனானி, ஆங்கில மருத்துவம் அப்படின்னு இன்னைக்கு நிறைய மருத்துவத்துல பல பிரிவுகள் இருக்கு. இப்ப நம்ம சித்த மருத்துவம் அப்படிங்கிற வகையில சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்னங்கய்யா?
அதாவது பொதுமக்களுக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய மருத்துவத்தை பற்றி தெரிய வேண்டும். ஆங்கில மருத்துவம் தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில வந்து ரொம்ப பிரபலமா இருக்கு. ஒரு 200-300 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவம் மட்டும்தான் மக்கள் வந்து பயன்படுத்தினாங்க. ஒரு குறுகிய காலங்கள்ல, ஒரு 350 ஆண்டுகளுக்குள்ளாதான் இந்த நவீன மருத்துவம் வந்து மக்களிடத்திலே வந்து பிரபலமாச்சு. மருத்துவ முறை என்றால் சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், யுனானி மருத்துவம், இயற்கை யோகா மருத்துவம், ஆங்கில மருத்துவம், இந்த முறைகள் தான் இப்போ தற்சமயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கு. ஆயுர்வேத மருத்துவம் பார்த்தீங்கன்னா உலகளாவிய அளவில் ஆயுர்வேத மருத்துவம் இருக்கு. அதே போல ஹோமியோபதி மருத்துவம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டில் மிக மிக பிரபலமா இந்த ஹோமியோபதி மருத்துவம் இருக்கு. இயற்கை யோகா மருத்துவம், யோகக்கலை அப்படின்னா இன்னைக்கு உலகம் முழுவதுமே இந்த யோகக்கலையை வந்து அனைவருமே வந்து பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில நம்மளுடைய சித்த மருத்துவம் என்ன அப்படின்னா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் வந்து இந்த மருத்துவ முறை மட்டும்தான் அவங்க பின்பற்றி இருந்திருக்கிறாங்க. சித்த மருத்துவம் என்பது நமது, அதாவது நம் வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை மருந்தாக்கி கொடுப்பது சித்த மருத்துவம். அதற்கு பிறகு நம்மை சுற்றி உள்ள மருத்துவ குணமுள்ள மூலிகைகளை மருந்தாக்கி கொடுப்பது சித்த மருத்துவம். அடுத்தது உடலை நம்ம நலமாக வைத்திருக்கின்ற உலோகங்களை மருந்தாக்கி கொடுப்பது சித்த மருத்துவம். அடுத்தது நிலத்திலும் நீரிலும் வாழக்கூடிய உயிரினங்களை மருந்தாக்கி கொடுப்பது சித்த மருத்துவம். அடுத்தது உபரசங்களை, பாடானங்களை மருந்தாக்கி கொடுப்பது சித்த மருத்துவம். இதுதான் நம்மளுடைய சித்த மருத்துவ முறை. உணவே மருந்து என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு, சமையல் அறையே மருத்துவமனை என்ற தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த மருத்துவ முறையை மக்களுக்கு 1000 ஆண்டுகளாக இந்த பூமியில் மனிதன் தோன்றிய காலம் முதல் மனிதனுக்காக ஏற்படுத்தப்பட்ட மருத்துவ முறை தான் இந்த தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவ முறை.
ஐயா, இப்ப இந்த சித்த மருத்துவம் அப்படிங்கிறது உலகில எப்ப தோன்றியது, அதனுடைய தோற்றம், வரலாறு, அது எப்படி எல்லாம் இன்னைக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
அதாவது சித்த மருத்துவம் வந்து எப்ப தோன்றியதுன்னா மனிதன் தோன்றிய காலம் முதலே இருந்து வந்த மருத்துவ முறை தான் அந்த சித்த மருத்துவ முறை. ஏன்னா ஏதாவது ஒரு எந்த நோயாக இருந்தாலும் பொதுவாக மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் 4448 நோய்கள் மனிதனுக்கு ஏற்படுகிறது. இதில் தீரும் நோய்கள், தீராத நோய்கள் என்று வரையறுத்திருக்கின்றார்கள். அந்த வகையில இந்த மருத்துவ முறையானது எல்லா நிலைகளிலும் ஏற்படக்கூடிய நோய்களை பக்க விளைவுகள் இல்லாத மருந்துகளை கொடுத்து குணப்படுத்தி இருக்கின்றார்கள். அதாவது விருந்தும் மருந்தும் 3 நாள் என்று சொல்லுவாங்க. அந்த காலத்துல 3 நாளைக்கு மருந்து கொடுப்பாங்க சாதாரண நோய்களுக்கு. அதிகபட்சமாக ஒரு மண்டலம் என்று சொல்லக்கூடிய 48 நாட்களுக்கு தான் மருந்து கொடுப்பாங்க. 3 நாட்கள்ல எல்லா நோய்களுமே குணப்படுத்துறாங்க. 4 நோய்கள் என்று சொல்லக்கூடிய, அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்று சொல்லக்கூடிய தொற்றா நோய்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 48 நாட்கள் அதிகபட்சமாக மருத்துவம் செய்து அந்த நோய்களை வந்து முழுமையாக குணப்படுத்தினார்கள். சித்த மருத்துவத்தில் பக்க விளைவு இருக்கா அப்படின்னு கேட்டால், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்று சொல்வார்கள். அது உணவாக இருந்தாலும் சரி, மருந்தாக இருந்தாலும் சரி, மிக மிக முக்கியமானது என்னென்ன, மருந்தின் அளவு, மருந்து எத்தனை நாளைக்கு சாப்பிட வேண்டும், நாள் அளவு, மருந்து எதில் சாப்பிட வேண்டும், துணை மருந்து, அந்த நோய்களுக்கு எந்த மாதிரியான பத்தியங்களை கடைபிடிக்க வேண்டும், எந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், இதுதான் சித்த மருத்துவத்தினுடைய கோட்பாடு. உணவே மருந்து என்பதுதான் சித்த மருத்துவ கோட்பாடு. அதைத்தான் நம்ம இந்த காலத்திலையும் சரி, அந்த காலத்திலையும் சரி, வைத்தியர்கள் இருந்த காலத்திலுமே வந்து உணவுதான் மருந்து, சமையல் அறைதான் மருத்துவமனை, இதைத்தான் வலியுறுத்தி சொல்கின்றோம். இதுதான் நம்மளுடைய கோட்பாடும் கூட.
ஐயா, இன்னைக்கு இந்த சித்த மருத்துவத்தோட ஒட்டி அதற்கு இணையா பேசப்படக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஆயுர்வேத மருந்து. அந்த வகையில சித்த மருத்துவத்துக்கும் ஆயுர்வேத மருத்துவ முறைகளுக்கும் என்னங்க வேறுபாடு?
ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம் தமிழில் இருக்கும் எல்லா, அதாவது மருந்தினுடைய மூலப்பொருட்கள் எல்லாமே, மூலிகை ஆகட்டும் அல்லது உலோகங்கள் ஆகட்டும். ஆயுர்வேத மருத்துவம் வந்து சமஸ்கிருதத்தில் இருக்கும். மொழி வேறுபாடு மட்டும்தான் இதுல நம்ம பிரித்து பார்க்க முடியும். மற்றபடி செய்முறைகள், மூலப்பொருட்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா 99% ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஆயுர்வேத மருத்துவத்திற்கும் சித்த மருத்துவத்திற்கும் உள்ள வேறுபாடு.
ஐயா, இன்னைக்கு இந்த தமிழர்களுடைய பாரம்பரிய மருத்துவத்துல சித்த மருத்துவத்தும் இருக்கு. இந்த தமிழர்களுடைய பாரம்பரியத்திற்கும் சித்த மருத்துவத்துக்கும் என்னங்க ஐயா தொடர்பு?
ரெண்டு ஒண்ணுதான், பாரம்பரியம் என்றாலும் அதாவது காலம் காலம் தொட்டு வரக்கூடியதை தான் பாரம்பரியம்னு சொல்லுவோம். நம்ம முன்னோர்கள் காலத்திலிருந்து இன்று வரை இருக்கக்கூடியதான் அது பாரம்பரியம். பரம்பரை பரம்பரையாக அப்படின்னு சொல்றது தான் அது பாரம்பரியம் என்று சொல்கிறோம். எல்லாமே ஒண்ணுதான்.
ஐயா, இன்னைக்கு மருத்துவ சிகிச்சை முறைகள்ல அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மருத்துவ முறையா கருதப்படுது. இந்த அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது தமிழர்களுடைய மருத்துவ முறைகளா? அந்த வகையில சல்லிய சிகிச்சை முறை அப்படிங்கிறதையும் மருத்துவத்துறையில ஒரு பிரிவா சொல்றாங்க. இந்த அறுவை சிகிச்சை முறை, குறிப்பா சல்லிய சிகிச்சை முறை, இத பத்தின ஒரு கருத்துக்களை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
ஆமா, நம்ம மருத்துவத்திலையும் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த நவீன மருத்துவம் வருவதற்கு முன்பாக அறுவை மருத்துவம் செய்திருக்கின்றார்கள். அதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவிகளும் பாத்தீங்கன்னு சொன்னா, சித்த மருத்துவ கல்லூரிகளில் சித்த மருத்துவ பாட புத்தகங்களை வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா, ஜென்ரல் அனஸ்தீசியா கொடுக்காம மயக்க வரக்கூடிய மூலிகைகளை கொடுத்து, அதே போல லோக்கல் அனஸ்தீசியா என்று சொல்லக்கூடிய ஒரு சில பகுதிகள் மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த உறுப்பினுடைய தன்மை வந்து, அதாவது லோக்கல் அனஸ்தீசியா அந்த உணர்வு இல்லாத மாதிரி செஞ்சு அந்த இடத்த வந்து கீறது, அடுத்தது தையல் போடுறது, இது மாதிரியான சிகிச்சை முறைகள் எல்லாமே நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த காலத்திலையும் இருந்திருக்கு. அதற்கு ஏடுகளில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் தான் அதற்கு நமக்கு சாட்சியா சொல்ல முடியும். இப்ப நவீன மருத்துவம் வந்த பிறகு மாடர்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது அதை வந்து மாற்றி இன்றைக்கு நிறைய மருத்துவ உபகரணங்கள் இன்னைக்கு புதுசா வந்திருக்கு. அதே போல நவீன சிகிச்சை முறைகள் வந்ததுனால அந்த பழைய முறைகள் எல்லாம் பின்பற்றாம இதற்கு என்ற தனித்துறை உருவாக்கப்பட்டு நவீன மருத்துவத்துல அதை வந்து தேர்ந்த மருத்துவர்கள் வந்து படித்து அதை வந்து இன்னைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க.
ஐயா, இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு நாள்பட்ட நோய்களை சித்த மருத்துவம் குணமாக்குதுங்க ஐயா?
நோய், அதாவது நோயினுடைய தன்மையை பொறுத்து, நோயாளினுடைய உடல் பலத்தை பொறுத்து தான் எந்த நோய் விரைவில் தீரும், எந்த நோய் தீராது என்று நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியும். பரிசோதனைகள் செய்யணும், முறையான பரிசோதனைகள் செய்யணும். நோயாளினுடைய வயது, நோயினுடைய தீவிரம், அதற்கேற்றவாறு நம்ம வந்து எந்த நோயாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, புற்றுநோயினா எல்லா புற்றுநோயும் நம்ம குணப்படுத்த முடியாது. அதே போல சர்க்கரை நோய் அப்படின்னு சொன்னா, மருந்துலையோ மருத்துவருடைய கையிலோ கிடையாது, நம்மளுடைய கையில தான் இருக்கு. எந்த நோயாக இருந்தாலும், எந்த நோயுமே வந்து தானாக வருவதில்லை, நாம தேடிக்கொள்வது. அந்த வகையில மருந்து, அதாவது சரியான நோய் கணிப்பு, சரியான மருந்து, அதை வந்து வழிமுறையாக நம்ம பின்பற்றுவது, இதையெல்லாம் சரியா கடைபிடிச்சா எந்த நோயையும் வந்து எளிதில வந்து குணப்படுத்த முடியும், கட்டுப்பாட்டிலே நம்ம வைத்திருக்க முடியும்.
ஐயா, இப்ப ஆரம்ப ஒரு சுகாதார நலத்துல சித்த மருத்துவத்தினுடைய பங்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குங்க ஐயா?
அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல இன்னைக்கு மட்டுமல்ல, அரசு மருத்துவமனைகள், மாவட்ட தலைமை மருத்துவமனைகள்ல ஆயுஷ் என்று சொல்லக்கூடிய சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம், யுனானி, இயற்கை யோக மருத்துவ முறைகள் செயல்பட்டு இருக்கு. அதே இடத்துல பாத்தீங்கன்னா ஆங்கில மருத்துவமும் இருக்கு. இதை வந்து பொதுமக்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். எந்த மருந்தை எடுத்துக்கொண்டால் முழுமையாக நோய் தீரும், நோய் கட்டுப்படும், பக்க விளைவுகள் ஏற்படாது என்பதை தெரிந்து மருத்துவர் ஆலோசனை பெற்று அதற்கு உரிய சிகிச்சைகளை அவருடைய ஆலோசனையின் பேர்ல முறையாக பின்பற்றி, உணவுகளை சரியாக பின்பற்றி, உடற்பயிற்சிகளை, உடல் இயக்கத்தை வந்து ஒழுங்கா நம்ம கடைபிடிச்சு மனசை வந்து மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டா எந்த நோயாக இருந்தாலும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை, எளிதில வந்து நம்ம குணப்படுத்தலாம்.
ஐயா, சித்த மருத்துவத்துல இன்னைக்கு உணவு முறைகளை குறிப்பா பத்திய முறைய கடைபிடிக்க சொல்லி நிறைய மருத்துவர்கள் சொல்றாங்க. இந்த சித்த மருத்துவத்துல வழங்கப்படக்கூடிய பத்திய முறைகள் என்னென்ன, இதற்கும் அந்த நோய்க்கும் என்னங்கய்யா தொடர்பு?
பத்தியம் வந்து மருந்துக்கும் இருக்கு, நோய்க்கு தக்கவாறும் உணவு முறைகள் வந்து நம்ம சொல்லப்படுது. அதனால சித்த மருந்து என்றாலே பத்தியம் என்று நினைக்க வேண்டாம். என்ன இப்போ ஆங்கில மருந்தாக இருந்தாலும் சரி, சித்த மருந்தாக இருந்தாலும் சரி, பத்தியம் சர்க்கரை நோயாளிகள் எப்படி இனிப்பை தவிர்க்க வேண்டும், மாவுச்சத்து நிறைந்த உணவுகளை தவிர்க்க வேண்டும், அதே போல அல்சர் இருந்தால் கார வகை உணவுகளை தவிர்க்க வேண்டும், அதே போல இப்போ சிறுநீரக செயலிழப்பு இருந்தால் உப்பு சுவையுள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அது போல தான் ஒவ்வொரு மருந்துகளுக்கு தக்கவாறு, ஒவ்வொரு நோய்களுக்கு தக்கவாறு தான் உணவுகள் வந்து பரிந்துரைக்கப்படுது. எல்லாரும் எல்லா உணவும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதே கிடையாது. நோய்களுக்கு தக்கவாறு உணவு முறைகள் இதுதான். தோல் நோய் இருந்ததுன்னா கரப்பான் குணமுள்ள உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றது பொதுவானது. உப்புச்சுவை அதிகமானாலும் சரி, அதே போல புளிப்பு சுவை அதிகமானாலும் பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து அரிப்பு ஏற்படும். அதனாலதான் வந்து கரப்பான் குணமுள்ள காய்கறிகளான கத்திரிக்காய், பாவக்காய், அதே போல மொச்சை, தட்டப்பயிறு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்வோம். அதே போல விஷ ஜந்துக்களை சாப்பிடுகின்ற மீனை தவிர்க்க வேண்டும், கோழியை தவிர்க்க வேண்டும் அப்படின்னால நம்ம சொல்லுவோம். அதனால நோய்களுக்கு தக்கவாறுதான் உணவு முறைகள், பத்திய முறைகள் இரண்டு மருத்துவத்திலுமே சொல்லப்படுது.
ஐயா, இன்னைக்கு மருத்துவ கல்வி முறைகள்ல நவீன சித்த மருத்துவத்தை பத்தி கல்வி முறைகள், மருத்துவ கல்வி முறைகள் இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க ஐயா?
கண்டிப்பா பாராட்ட வேணும். ஏன்னா இன்னைக்கு நான் வந்து இந்த மருத்துவத்தை வந்து ரெண்டு கண்கள்னு சொல்லுவேன். ஒன்று தமிழ் மருத்துவமான சித்த மருத்துவ முறை, அதெல்லாம் ஆயுஷ் மருத்துவ முறை எடுத்துக்கலாம், அல்லது ஆங்கில மருத்துவ முறை, இரண்டுமே வந்து இரண்டு கண்கள் தான். இரண்டுமே நமக்கு தேவை. இன்னைக்கு ஒரு அவசர சிகிச்சை அல்லது விபத்து அல்லது தீராத நோய் நிலையில இருக்கிறவங்க, கிரிட்டிக்கல் கேர்ல இருக்கிறவங்களை வந்து உடனடியாக அந்த உயிரை நாம் காப்பாற்ற வேண்டும். அப்பொழுது வந்து சித்த மருந்துகளை கொடுத்து நான் பரிசோதிக்கின்றேன் என்று நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு நவீன அறிவியல், நவீன சிகிச்சை முறைகள் வந்து இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் நமக்கு உடனடியாக கிடைக்கிற நிலை இருக்கும் பொழுது அந்த நிலையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனம். இன்னைக்கு எல்லா மருத்துவர்களாகட்டும் அல்லது பொதுமக்களாகட்டும் அவசர சிகிச்சைன்னு சொன்னா இன்னைக்கு நவீன மருத்துவத்தை தான் இன்னைக்கு நாடி போறாங்க. அதே போல ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்ல இன்னைக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்காரு, மயக்கம் போட்டு விழுகிறாரு, அல்லது ஒரு ஸ்டூடெண்ட் மயக்கம் போட்டு விழுகிறாங்கன்னா உடனே அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட தான் அழைச்சிட்டு போறாங்க. அங்க போனோடனே அவங்க பல்ஸ் பாக்குறாங்க, பிபி பாக்குறாங்க, பார்த்துட்டு உடனே வந்து ஒரு குளுக்கோஸ் பாட்டில் ஏத்துறாங்க. அவசர சிகிச்சை, ஆபத்தான சிகிச்சை, அதே போல விபத்து, இந்த மாதிரி நிலைகள்ல வந்து நம்ம நவீன மருத்துவத்தை எடுத்துக்கொள்ள தயங்கவே கூடாது. எனவே இரண்டு மருத்துவ முறைகளும் நமக்கு இரண்டு கண்கள் போன்றது, ரெண்டுமே உயர்ந்தது தான்.
ஐயா, இன்னைக்கு இந்த பூச்சிக்கடி, குறிப்பா விஷக்கடி அப்படின்னு நிறைய இன்னைக்கு அந்த பாம்புகள் இந்த மாதிரியான பூச்சிகளுடைய அந்த தாக்கத்தினால நிறைய பேர் இன்னைக்கு மனிதர்கள் வந்து இறந்து போறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு முன்கூட்டியே இந்த சித்த மருத்துவத்துல முதலுதவி அப்படின்னு ஏதாவது மருத்துவ முறைகள் இருக்கா? இந்த மாதிரி விஷக்கடி, பூச்சிக்கடி, வண்டுக்கடிக்கு என்ன மாதிரியான மருத்துவ முறைகள் இன்னைக்கு சித்த மருத்துவத்துல இருக்குங்க ஐயா?
சித்த மருத்துவ ஏடுகள்ல நிறைய மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கு, மூலிகை மருந்துகள், முதலுதவி மருந்துகள். ஆனா தற்சமயம் பாத்தீங்கன்னா யாருமே வந்து அதை பின்பற்றது இல்லை. ஆனாலும் ஒரு சில இடங்கள்ல, இப்ப மலைவாழ் பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் இந்த சிகிச்சை முறைகளை, மூலிகை சிகிச்சை முறைகளை வந்து பின்பற்றுறாங்க. நிறைய இருக்கு இந்த மருத்துவ முறைகள்ல. நமக்கு வந்து நவீன சிகிச்சை முறை நமக்கு அருகில் கிடைக்கிறதுனால உடனடியாக என்ன பண்றாங்க, எந்த ஒரு பூச்சிக்கடியாக இருந்தாலும் சரி, விஷக்கடியாக இருந்தாலும் சரி, அல்லது பாம்பு கடியாக இருந்தாலும் சரி, அல்லது பாய்சன் சாப்பிட்டாலும் என்ன பண்றாங்க, உடனடியாக அந்த நவீன சிகிச்சைக்கு போறதுனால இந்த நம்ம தமிழ் மருத்துவத்துல சொல்லப்பட்டுள்ள இந்த முறை சிகிச்சை எல்லாம் வந்து இப்போ வந்து யாரும் பின்பற்றுறதுக்கு வந்து தயாராக இல்லை. அதனால இந்த மருத்துவ முறையில சொல்லப்பட்ட ரகசியங்கள் வந்து வெளியில வர முடியல. இதுல நிறைய முறைகள் சொல்லப்பட்டிருக்கு, ஏடுகள்லயும் இருக்கு, ஆனா அதை பின்பற்றுவது வந்து ரொம்ப கேள்விக்குறியா தான் இருக்கு.
ஐயா, நீங்க சொல்லக்கூடிய இந்த சித்த மருத்துவத்துல நம்ம அந்த பத்திய முறைகள் அப்படிங்கறத கூட வந்து வச்சு பார்த்தோம். இந்த பத்திய முறைகள் சித்த மருத்துவத்தினுடைய, இப்ப ஒரு சித்த மருத்துவத்தை எடுத்துக்கிறவங்களுடைய உணவு கட்டுப்பாட்டு முறைகள் அப்படிங்கறது மருத்துவத்தினுடைய அடிப்படையில எந்த அளவுக்கு வழங்கப்பட்டு வருதுங்க ஐயா?
மருத்துவர்கள் அதாவது எல்லாருமே சொல்றாங்க, சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, இதய நோய் இருக்கிறவங்க, மூட்டு வலி இருக்கிறவங்க, தோல் நோய் இருக்கிறவங்க, இந்த மாதிரி நோய்கள் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் வந்து எளிதா சொல்றோம். இன்னைக்கு கவுன்சிலர்ஸ் நிறைய இருக்கிறாங்க, டயட்டீசியன் சொல்லக்கூடிய கவுன்சிலர்ஸ் நிறைய இருக்கிறாங்க, டயட் அட்வைஸ் பண்றாங்க, ஆனா பிராக்டிக்கலா யாராலையும் அதை பின்பற்ற முடியறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து அதாவது எப்படின்னு சொன்னா கமிட் ஆயிருக்காங்க. அஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அஞ்சு பேருமே வேலைக்கு போகணும், எல்லாருமே சீக்கிரம் போகணும், லேட்டா வரணும், வேலை போல அதிகமா இருக்கிறதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கமிட்மெண்ட் இருக்கிறதுனால மருத்துவர் சொல்கின்ற உணவு கட்டுப்பாடு உணவை வந்து அவங்க பின்பற்ற முடியறதில்லை. 100%-ல் பேர் தான் அதை வந்து பின்பற்ற நிலையில இருக்கிறாங்க, மீதி 99% பேர் பின்பற்ற முடியாத சூழல்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனாலதான் எந்த நோயும் கட்டுப்படுவதில்லை, எந்த நோயும் தீர்வதில்லை, நோய் வந்து இருந்துகிட்டே இருக்கு. மருத்துவர்களுக்கு அது பெரிய சவாலான ஒரு விஷயமாக இருக்கிறது. சக்கரை நோய் எடுத்துக்கிட்டா இன்சுலின் போட்டா கூட கட்டுப்பாட்டுக்கு வர்றதில்லை. காரணம் அவருடைய மனநிலை, அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய உணவு முறை மாற்றங்கள் தான் நோய்களை வந்து கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்படுது. அதனால இத வந்து அவரவர்களை வந்து மாற்றி அமைத்து கொண்டாலே ஒழிய நாம வந்து நோய் இல்லாம மருந்து இல்லாம நம்ம வாழவே முடியாது. அந்த சூழலாம் இன்னைக்கு நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம்.
ஐயா, இன்னைக்கு குறிப்பா இளம் பெண்களுக்கு எந்த எப்படிப்பட்ட ஒரு நோய்களுடைய தாக்கம் அப்படிங்கிறது இன்னைக்கு வர வாய்ப்புகள் இருக்கு. சித்த மருத்துவத்துல பெண்களுக்கான சிறப்பான ஒரு மருத்துவ முறைகள், சிகிச்சை முறைகள் இன்னைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு?
பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை பிரச்சனை தான். தலையில் எடுத்துக்கிட்டா பேன், இரு, பொடுகு பிரச்சனை, நரைமுடி பிரச்சனை, முடி உதிர்தல் பிரச்சனை, அடுத்தது பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை, அதாவது பள்ளியில் படிக்கிற மாணவிகளுக்கே பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை, அடுத்தது வந்து அதாவது பூப்பு எய்த பிறகு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நீர்க்கட்டின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி பிரச்சனை, திருமணத்திற்கு பிறகு குழந்தையின்மை பிரச்சனை, குழந்தை பேருக்கு பிறகு கர்ப்பப்பையில கருப்பை பிரச்சனை, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரத்த சோகை, அடுத்தது மூட்டு வலி பிரச்சனை, உடல் பருமன் பிரச்சனை, தூக்கமின்மை பிரச்சனை, மன அழுத்தம் பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகள் வந்து பெண்களை சார்ந்தே அதிகமாக காணப்படுது. இதை வந்து சித்த மருத்துவம் இல்லை, ஆங்கில மருத்துவம் இல்லை, இவர்களுடைய அதாவது குழந்தை பருவத்திலிருந்தே அந்த உணவு முறையை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும், வாழ்க்கை முறையை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும், மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும், உடலுக்கு பயிற்சி உழைப்பு ஏதாவது கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு நோய் நமக்கு வந்துடும். உறுப்புகளுக்கு இயக்கத்தை கொடுக்க வேண்டும். எந்த உறுப்புகளா உடம்ப வந்து நம்ம செயல்பாட்டிலேயே வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி வச்சுக்கிட்டு இருந்தாதான் நம்ம வந்து நோய் இல்லாம நம்ம வாழ முடியும். அதனால இப்ப இருக்கிற உணவு முறை மாற்றம் நோயை ஏற்படுத்துகிறது, இப்ப இருக்கின்ற வாழ்க்கை முறை மாற்றம் நோயை ஏற்படுத்துகிறது, இப்ப இருக்கின்ற மன அழுத்தம் நோயை ஏற்படுத்துகிறது. இதிலிருந்து நாம் அதை தப்பிக்க வேண்டும் என்றால் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும். நம்ம முன்னோர்கள் எப்படி சிறுதானிய உணவுகளை பின்பற்றி ஆரோக்கியமாக வாழ்ந்தார்களோ, உடல் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்களோ, அதையெல்லாம் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பெரியவர்கள் கற்றுத்தர வேண்டும், குழந்தைகளும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது மூத்தோர் சொல்லும் நெல்லிக்காய் சுவையும் முன் புளிக்கும் பின் இனிக்கும் என்று சொல்வார்கள். எனவே இன்னைக்கு ஆசிரியர்கள் அறிவுரையானாலும் சரி, பெற்றோர்கள் அறிவுரையானாலும் சரி, நண்பர்கள் உறவினர்கள் அறிவுரையானாலும், அந்த வயதுக்கு அந்த படிப்புக்கு அவருடைய ஆலோசனைக்கு கண்டிப்பாக நாம் செவி சாய்க்க வேண்டும். செவி சாய்த்தால் நிச்சயமாக வாழ்க்கையும் சிறக்கும், நோய் இல்லாமலும் நாம் வாழ முடியும்.
ஐயா, இன்னைக்கு ஒரு உடல்ல ஒரு நோய் ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிறப்ப ஒரு சித்த மருத்துவர்கிட்ட போய் நம்ம ஒரு இயற்கையான ஒரு முறையில நம்ம உடம்பை வந்து குணப்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு விழிப்புணர்வு அப்படிங்கிறது பொதுமக்கள்கிட்ட இன்னைக்கு எந்த அளவுக்கு அந்த விழிப்புணர்வு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு?
1% நான் சொல்லலாம், 99% வளர்ச்சி அடையல, நம்பிக்கை வரல, இன்னும் யாருக்குமே வரல. இப்ப நிறைய கோயிலுக்கு போறாங்க, 15 சித்தர்கள் வீவ சமாதி அடைஞ்ச இடத்துக்கெல்லாம் போறாங்க, அந்த சித்தர்கள் வரலாறு படிக்கிறாங்க, சித்தரை வந்து வணங்குறாங்க, ஆனாலும் சித்த மருத்துவத்தை இவர்கள் நம்பி எடுத்துக் கொள்கின்றார்களா என்று கேட்டா கிடையாது. இன்னைக்கு ஏ குரூப் என்று சொல்லக்கூடிய ரொம்ப வசதி படைத்தவர்கள், ரொம்ப மெத்த படித்தவர்கள் யாருமே வந்து இந்த சித்த மருத்துவத்தை நம்புவது கிடையாது, தொடர்ந்து கடைபிடிப்பது கிடையாது. ஆனால் பி கிளாஸ் சி கிளாஸ் என்று சொல்லக்கூடிய மக்கள் முழுமையாக நம்புகின்றார்கள். அந்த வகையில இன்னும் விழிப்புணர்வு படித்தவர்கள் மத்தியிலே ஏற்படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அனைவரும் மாற வேண்டும். இன்னைக்கு எதை பற்றியெல்லாம் நாம வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கூகுள்ல நம்ம யூடியூப்ல நிறைய இடங்களில் போய் என்ன பண்றோம், ஒவ்வொன்றையும் பற்றி ஆராய்ச்சி செய்து அதை தெரிந்து கொள்கின்றோம். அந்த நிலையில சித்த மருத்துவம் என்றால் என்ன, சித்த மருந்துகள் எப்படி தயாரிக்கப்படுகிறது, அந்த மருந்துகள் எந்தெந்த நோய்களுக்கெல்லாம் பயன்படுகிறது, இதில் பக்க விளைவுகள் இருக்கிறதா இல்லையா, இதை தொடர்ந்து சாப்பிடுவதால் நன்மையா தீமையா, நம்ம முன்னோர்கள் எதை எடுத்துக்கொண்டார்கள், எதை பின்பற்றினார்கள், எப்படி அவர்கள் 90 வயது 100 வயதை கடந்து மருத்துவமனை இல்லாத காலங்களில் மருத்துவர்கள் இல்லாத காலங்களில் நோய் இல்லாமல் வாழ்ந்தார்கள், மருந்து இல்லாமல் வாழ்ந்தார்கள். இந்த உண்மையை மக்கள் என்று தெரிந்து கொள்கின்றார்களோ அன்றுதான் இந்த சித்த மருத்துவ முறை முழுமையாக மக்களிடத்திலே சென்றடையும். எனவே படித்த மக்கள் அனைவருமே சித்த மருத்துவத்தை பற்றி முழுமையாக தெரிந்து என்றைக்கு சித்த மருத்துவர்களிடத்தில் சித்த மருத்துவமனைகளில் அரசு மருத்துவமனையில் கூட்டம் ஆங்கில மருத்துவ பிரிவுகளில் இருக்கிறது போல் இங்கே அதிகரிக்கின்றதோ அன்றைக்குத்தான் இந்த மருத்துவ முறை வளர்ந்ததாக நாம் கருத முடியும்.
ஐயா, இது வரைக்கும் இந்த சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்ன, அதனுடைய வரலாறு, தமிழர் பாரம்பரியத்தோட இந்த சித்த மருத்துவம் எப்படி ஒன்றிணைந்து வளர்ந்தது, அறுவை சிகிச்சை முறைகள், நாள்பட்ட நோய்களை குணமாக்கக்கூடிய முறைகள் அப்படிங்கறத குறித்து மிக சிறப்பா மிக தெளிவான ஒரு பதிலுரைகளை வழங்கினீங்க. புதுகை பண்பலை நேயர்கள் சார்பா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
இறுதியா நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி மக்களுக்கு ஒரு வேண்டுகோள்னு வைக்கலாம், ஒரு கோரிக்கைன்னு வைக்கலாம். நம்ம முன்னோர்கள் வந்த காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா இயற்கையோடு இணைந்துதான் வாழ்ந்தாங்க, போற பாயில படுத்தாங்க, அதே போல பாத்தீங்கன்னா மண்பானையில சமைச்சாங்க, தாமிர பாத்திரம், பித்தளை பாத்திரம், இரும்பு சட்டி, வெள்ளி பாத்திரங்கள் இதை பயன்படுத்தினார்கள். அன்றைக்கு புற்றுநோய் கிடையாது, தைராய்டு நோய் கிடையாது, குழந்தையின்மை பிரச்சனை கிடையாது, தோல் நோய் கிடையாது. காரணம் அவர்கள் பயன்படுத்திய உலோகங்கள், அவர்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தது, சிறுதானியங்களை முழுமையாக நம்பி பயன்படுத்தியது, அதே போல உடல் உழைப்பு இருந்தது, மன மகிழ்ச்சி இருந்தது, இதை அவர்கள் பின்பற்றினார்கள், நம்பிக்கையோடு கையாண்டார்கள். எனவே அடுத்து வரக்கூடிய இளைய தலைமுறையினர் இதற்கு மாற வேண்டும். அதே போல உணவாகட்டும், தின்பண்டமாகட்டும், துரித உணவுகளை, துரித தின்பண்டங்களை கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்த கூடாது. இதை மாற்றி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய சிறுதானிய தின்பண்டங்கள், சிறுதானிய உணவுகளை இவர்கள் எடுத்துக்கொண்டு நோயின்றி வாழ வேண்டும், மருந்தின்றி வாழ வேண்டும், நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி உங்களுக்கும் நேயர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
நேர்களே, இதுவரை சித்த மருத்துவத்தை பற்றிய அனைத்து தகவல்களையும் ரொம்பவே அருமையான முறையில் வழங்கிய ஓய்வு பெற்ற மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் திரு சா காமராஜர் அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.